இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாமோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி இப்போ விஞ்ஞான ரூபத்தில் படித்துக் கொண்டவர்கள் ஒரு மண்ணுக்குள் இருக்கும் அணுவை பிளந்து அந்த அணுவின் சக்தியை தனக்குள் அது எடுக்கின்றான். அதே சமயம் நீருக்குள் இருக்கக்கூடிய அணுவை ஹைட்ரஜனாக பிரித்து இவன் தரையில் இருந்த ஒரு அணுவின் தன்மையை இது ரெண்டும் இணைத்து இந்த ஹைட்ரஜனின் சக்தி கொண்டு இந்த அணுவின் தன்மையை அடக்கி இது வைக்கின்றான் மனிதன். அதே சமயம் இது ரெண்டையும் அடக்கி வைத்தாலும் இப்ப நாம் ஒரு டன் 10 டன் விரைவு போட்டு எரிப்பதை 1 அவுன்ஸ் அணுவின் தன்மை கொண்டு 100 டன் இயக்கத்தை நாம் எப்படி 100 டன் விறகால நெருப்பை உண்டாக்கினால் எப்படியோ அதே மாதிரி 1 அவுன்ஸ் இது நிலைகள் கொண்டு அதை 100 டன் 1 அவுன்ஸ்லையும் குறைவா இது வைத்துக் கொண்டாலும் அதனுடைய வேகம் அதிகமாகி நீரை சீக்கிரம் கொதிகலனாக மாற்றி அதை ஆவியாக மாற்றி யந்திரங்கள் இயக்க செய்யக்கூடிய நிலைகள் பெறுகின்றார் மனிதன் செய்கின்றான். ஆனால் மெய்ஞானியோ இப்ப நாம் கடப்பாறையோ மற்ற நிலைகளை விஞ்ஞான நிலைகள் உபயோகப்படுத்தினாலும் மனிதனின் சித்தனாக இருக்கக்கூடியவன் இந்த கடினமான உலோகத்தை இப்ப நாம் பெரும் பாறையா இருக்கிறதால் இரும்பால் நாம் ஒளியை கொண்டு தட்டி அந்த பாறையை பழக்கின்றோம். அவ்வளவு வலு இருக்கின்றது. இதை போல மனித உணர்வுக்குள் இரும்பின் சத்து அதிகமாக சேர்ந்து விட்டால் அந்த வலுவின் தன்மை அதிகமாகி இப்ப இரும்பு எப்படி மற்றதை பழக்கின்றது இதே போல இந்த இரும்பின் சத்து அதிகமாக கூடிவிட்டால் மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணவின் சத்துக்களை அதை பிளக்கும் நிலை வரப்போம் போது இடிமின்னலை போல உடல்கள் வலியும் அதை போன்ற பல நோய்களும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு தாவர இனங்களிலையும் ஒவ்வொரு உலோகத்தின் தன்மை அதிகமாக கொண்டிருந்தது. அதே போல அந்த தாவர இன சத்துக்களை தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வளைய வரையிலும் அந்த உணவின் மனத்தால் மனிதனுடைய எண்ணங்கள் ஓங்கி வளர்ந்து இந்த மனிதனாக உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதனுக்குள் இந்த இரும்பின் சக்தி அதிகமாக சந்தர்ப்பத்தால் நாம் காய்கறியிலோ அல்லது நாம் எண்ணத்தால் பல நிலைகள் சுவாசிக்கும் போது நாம் இந்த இரும்பின் சக்தி நம்ம நல்ல குணங்களுக்குள் கலந்து விட்டால் நமக்கு கடுமையான நோய்களாக வந்து விடுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சத்தை அந்த சித்தன் என்றவன் இது மனித உடலில் இவ்வளவு தொல்லை கொடுக்கும் இந்த நிலையை எப்படி அதை நீக்குவது என்று அவன் சிந்திக்கின்றான் சித்தன். அப்படி தான் சிந்தித்து தான் நுகர்ந்து எடுத்துக் கொண்ட நிலைகளை அவன் அறியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இதை நீக்க முடியும் என்ற நிலையை அவன் உணர்வுக்குள் அது வலுப்பெறுகின்றது. அப்படி வலுப்பட்ட நிலையை கொண்டு பல தாவர இனங்களை பறித்து ஒரு இரும்பை அதற்குள் அது கலந்து புடம் போடும்போது இரும்புக்குள் அந்த கடுமையான பாறையை உடைக்கக்கூடிய அந்த சத்தின் வலு இழந்து அந்த இரும்பின் சத்தான நிலைகள் கரைந்து போகும் நிலைகள் கொண்டு அது உருவாக்குகின்றான் சித்தன். அப்படி உருவாக்கி அந்த உணவின் சத்தை ஒரு மனித உடலுக்குள் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருந்ததோ அந்த உணவின் வலு அதை இந்த பசுமாக்கிய இந்த உணவின் சத்தை கொடுக்கப்படும் போது அந்த கடினமான வேதனை கொடுத்துக் கொண்டிருப்பது அதனுடைய சக்தி அது கரைத்து விடுகின்றது. அப்போ அவர்களுக்கு அது ஓரளவுக்கு உடல் நலம் பெறும் சக்தியாக அது வருகின்றது. இப்படி ஒரு மனிதனின் உடலிலே துன்பங்களை ஊட்டும் இந்த உணவின் சத்தை தான் எண்ணத்தால் இதையெல்லாம் கலந்து இதை நீக்க முடியும் என்று அதை செய்து தன் எண்ணத்தால் உருவான அந்த சத்தினை இணைக்க செய்து அதை உருவாக்கி அது புடமிட்டு அந்த செய்த இந்த உணர்வுகள் அந்த சித்தனின் உடலில் அந்த சக்தி வாய்ந்த நிலையாக விளைகின்றது. ஆனால் அவர் கண்டுகொண்ட இந்த மருந்தோ நம் உடலில் இருக்கக்கூடிய நோயை மாற்றுகின்றது. ஆனால் அந்த சித்தனோ இத்தகைய கடினமான நிலைகள் தன் உடலிலே வளரவிடாத நிலைகளிலே அவன் எடுத்துக்கொண்ட அந்த ஞானம் அந்த உணர்வின் அணுக்களாக அது விளைகின்றது. இப்படி கடின சக்திகளை வென்று கண்ட அந்த உணவின் சத்து அந்த உடல்ல விளையப்படும் போது அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் அவன் உடல்ல எந்தெந்த குணங்களில் எந்த கடினமான நிலைகள் வருகின்றதோ அதை நிவர்த்திக்கும் அந்த உணவின் ஞானம் அங்கே உருவாகின்றது. அதன் வழிகொண்டு தன் உடல்ல இருக்கக்கூடிய தீய விளைவுகள் அதை நீக்கி தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்துமே தனக்கு கட்டுப்படும் நிலையாக அது சல்லமடைய செய்து அந்த உணர்வின் தன்மையை முதல் முதல்ல மனிதன் உயிர் ஒளியாக இருந்தது போல அவன் உடல்ல வளர்த்து கொண்ட உணர்வின் அனைத்தையும் ஒளியின் சரீரமாக வளர்ந்து இன்றும் வெண்ணிலிருந்து வரக்கூடிய விஷத்தின் தன்மை எதுவாக இருந்தாலும் பேரண்டத்திலிருந்து வரக்கூடியதை இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த துருவ மகரிஷி மற்ற உலகத்தின் விஷத்தின் தன்மை முறித்து தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு ஒளியின் சரீரமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக அவன் உடனே தீய வினைகுண்டிய நிலைகளை நீக்கி அது விளைந்த அந்த உணர்வின் அணுக்க வெளிவருவதை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து நாம் பூமிக்குள் கொண்டு வருகின்றது. அப்போ அதற்போல கொண்டு வரும் அந்த உணர்வின் சத்தை நாம் சாதாரண மனிதன் எண்ணி அதை நாம் பெறுவதென்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் தீய வெளிவெளி சுற்று பூசிக்கு தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற பின் நாம் அதை தொடுவதென்றால் அந்த உணர்வுகள் நம்மை புசிக்கிவிடும். இதைப்போல் அவர்கள் கண்டு உணர்வுதான் ஒரு மனித உடலில் தீய விளைவுகளை உண்டாக்குவதே அந்த அசுர சக்திகளை அசுரனை அவன் கொன்றான் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்காக நம்மை அறியாது வந்த அந்த தீய வினைகளை வென்று சென்ற அந்த மகரிஷியினுடைய உணர்வுகளை நாம் எடுத்து நுகர்ந்து அது நம் உடலுக்குள் செலுத்தும் என்றால் நம் உடல் இருக்கக்கூடிய அசுர சக்திகளை நாம் நீக்க முடியும் என்ற இந்த நிலை கொண்டு இதுபோன்று நாம் குழுமி உள்ளவர்கள் அனைவருமே எல்லோரும் அந்த ஞானிகள் சொன்ன நிலைகள் பின்பற்றி இந்த உணர்வின் நினைவலைகளை வெண்ணை நோக்கி நாம் செலுத்தி அதை நாம் பழகி கொண்டால் நமது மூதாதைகளான முன்னோர் நமக்காக வேண்டி எத்தனையோ வேதனைகள் பட்டு அந்த அசுர சக்திகள் அந்த உடலை வீழ்த்தி அதை உணர்வின் தன்மை அது நோயாக்கி அந்த உயிராத்மா வெளியே சென்ற பின் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் ஒன்று பேயாக ஆட்சி படைக்கும், இல்லை என்றால் அந்த உடலுக்குள் நோயாக அந்த உடலை வீழ்த்திவிட்டு மறுபடியும் எப்படி பௌர்ணமி ஒளியாக நின்று அது சிறுக சிறுக சேர்ந்து அமாவாசை என்று இருளானதோ இதை போல ஒரு மனித உடலுக்குள் அது சென்றாலும் இந்த மனித உடலில் எந்த ஆசைகள் கொண்டு பிறர் இனம் புரியாத நிலைகளை போர் செய்து பல விதத்தில் தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ இதை போல இந்த உணர்வுகள் ஒரு மனித உடலுக்குள் இந்த உயிராத்மா சென்று விட்டால் அதை பேயாக ஆட்டி படைத்து அந்த குடும்பத்துக்குள் பல தொல்லைகளை கொடுத்துவிடும். பின் அந்த உடலை அழித்த பின் அந்த உயிராத்மா வெளியில வந்துவிடும். மீண்டும் இந்த விஷத்தின் தன்மையை வளர்த்து இந்த மனித பிறவி இல்லாதபடி இப்போ ஒரு பாம்பு தவளையை சாப்பிடுகிறது என்றால் தன் உடல் இருக்கக்கூடிய விஷத்தை அந்த பாம்பின் பால் பாய்ச்சி அந்த பாம்பு இந்த விஷத்தை எந்த அளவுக்கு கொட்டியதோ அதில் சிக்கிய அந்த தவளையின் உணர்வுகள் சிறுக சிறுக சவுண்டு குறைந்தால் தன் உடல் இருக்கக்கூடிய விஷத்தை அதுக்குள் சமப்படுத்தி அதை ரசித்து சுவையாக சாப்பிடும். பூனை எடுத்துக்கொண்டாலும் அது உடல் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை எலியை பிடித்துக் கொண்டால் அந்த விஷத்தை உடலை பார்த்து பிடித்து மறுபடியும் உழும். அந்த உடலை எந்த அளவுக்கு விஷம் தாக்கி இருக்கிறதோ அதை கண்டுணர்வது வேகமா ஓடுவதை பார்க்கும். அது இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுகிறதால் மறுபடியும் இந்த விஷத்தை அது உடல்ல பாய்ச்சி விடும். அது ஓட முடியாதபடி தத்தளித்திருந்தால் அதுக்கப்புறம் அது உணவாக எடுத்துக்கொள்ளும். இப்படி விஷத்தை அதுக்குள் பார்த்து அதை ரசித்து சாப்பிடும் நிலை வருகின்றது. அப்படி எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அது உடல்களே இதை போல விஷத்தின் தன்மை அதிகமாக உண்டு. இப்ப நாம மனிதனாக இருக்கப்படும் போது நமது வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம குழந்தை மேல பிரியமா இருப்போம், அவன் சரியா படிக்க வரல நாம வேதனைப்படுவோம், அவன் படிக்கலையே படிக்கலையே இப்படி இருக்கிறான், எதிர்காலம் என்ன ஆகும் வேதனைப்படுறோம், நான் கடனை கொடுத்தேன் திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு வேதனைப்படுவோம். அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் வேதனை என்பது விஷம். இப்படி நாம ஒவ்வொரு சமயத்துல இன்னைக்கு பத்திரிகை பாக்குறோம், அங்க கதை உடச்சிட்டு போனான் கொள்ளி அடிச்சுட்டு போனா பயப்படுறோம், அதோட வேதனைப்படுறோம். இதை போல பல உணர்வின் தன்மையை எல்லா குணங்களிலும் கலக்கப்படும் போது எல்லாவற்றிலும் விஷம் சூழ்ந்து விடுகின்றோம். அப்ப நம்ம எரியாம உடல்களில் சிந்திக்கும் திறன் இழந்து உடல்களை நோயாக மாறி இந்த விஷத்தின் தன்மையை வளர்கின்றது. அப்ப அந்த விஷத்தின் தன்மை வந்தால் இந்த வேதனையுடனே பேசுறது, இந்த வேதனையான கேட்கிறவங்க உடல்லையும் இந்த விஷங்கள் பாய். இப்படி நாம் விஷத்தை அதிகமாக கூட்டி கூட்டி இந்த அசுர குணங்கள் நமக்குள் விளைந்து விடுகின்றதுதான் நரகாசுரம், நமக்குள் வேதனை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ரசித்து சாப்பிட்ட இந்த பாம்போ அல்லது பூனையோ அல்லது புலியோ, இதை போல விஷத்தை ரசித்து சாப்பிடக்கூடிய உடலின் ஈர்ப்புகளுக்கு நம் உயிராத்மா அங்கு சென்று எப்படி பௌர்ணமி சிறுக சிறுக தேங்கி கடைசி எரு சூழ்ந்த நிலை வந்ததோ, அதே போல நம் உயிராத்மா தேஞ்சி மறுபடியும் பரிணாம வளர்ச்சியில் பாம்போ தேழாவோ அந்த விஷத்தின் தன்மை கொண்ட உடலுக்கு அமைப்புக்கு தக்கவாறு நாம் உருகும். நாம் சிறுக நாம் உயர்ந்த சக்தி கொண்டாலும் இந்த விஷத்தை சிறுக நாம் சேர்த்துக் கொண்டால் மயக்கம் வருவதும், அதிகமாக சேர்த்துக் கொண்டால் என்ன குழப்பம் ஏற்படுவதும், அதை விட அதிகமாக சேர்த்து கொண்டால் மனிதனுடைய சிந்தனையை முழுமையாக அழித்து விடுகின்றது. இதே போல அசுர சக்திகள் மனிதனின் வளர்ச்ச நிலையிலிருந்து மனிதனை வாட்டி பறிக்கின்றது. அந்த அசுர சக்திகளை எப்படி போக்குவது என்றுதான் இந்த தீபவழி என்று வைத்தார்கள்.